الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا
صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم الحق الفرائض بأهلها فما بقي فلأولى رجل ذكر رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال عليه الصلاه والسلام உலகத்தை படைத்து பரலோகத்தில் கொண்டிருக்க கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா வி புகழ்கிறேன் அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் தலைவர்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிர்லுமினிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள் நல்லடியார்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியாருவானாக புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஃதிகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடத்தும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தகுந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களுடைய மார்க்கத்தில் ஷரீஅத்தில் மிக பிரதானமான இரண்டு விடயங்களை இரண்டு அமைப்புகளில் அல்லாஹு தஆலா மார்க்கத்துடைய சில கடமைகளையும் பொறுப்புகளையும் ஆக்கியிருக்கிறான் குர்ஆனுடைய பல ஆயிரக்கணக்கான ஆயிரத்தி சேச்சம் உள்ள ஆயத்துகளை எடுத்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏராளமான ஹதீஸ்கள் இவைகளை தான் நாங்கள் ஷரீஅத் மார்க்கம் என்கிறோம் அல்லாஹ்வினால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகள் அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட ஏவல்கள் இவைகளை இரண்டு வகைப்படுத்துவார்கள்
ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் விளங்கிக் கொள்வதற்கோ அல்லது விரண்ட வாதத்திற்கோ நபியிடத்திலே சில கேள்விகளை வந்து கேட்பார்கள். அவ்வப்போது நபியவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கி நபிக்கு சொல்லுமாறு சொன்ன விடயங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, சில கட்டளைகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக எங்களுக்கு சொன்னது. குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சட்டதிட்டங்களை அல்லாஹ் நேரடியாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவே அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறான். இப்படியாக இரண்டு பகுதிகளை பார்க்கலாம். நபியிடத்திலே வந்து கேள்வி கேட்பார்கள், வயஸ்அலூனக்கு அனில் ஜிபால், நபியே மலைகளை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். வயஸ்அலூனக்கு அனில் மஹீத், நபியே மென்சத்துடைய காலத்தை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். வயஸ்அலூனக்கு அனில் ஷஹ்ரில் ஹராம், நபியே சங்கையான அந்த மாதங்களை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அவ்வப்போது நபியிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அல்லாஹ் பதிலாக ஆயத்துகளை இறக்கினார். இது குர்ஆனுடைய ஒரு முறை. இன்னும் சில கடமைகள் கட்டளைகளை அல்லாஹ் நேரடியாக சொல்லுவான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் என்று குர்ஆனிலே 32 இடங்களில் ஜகாத்தோடு சேர்த்து அல்லாஹ் தொழுகையை பேசியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் நஃபகா செய்யுங்கள், செலவழியுங்கள், உம்ராவையும் பூர்த்தியாக செய்யுங்கள். இப்படியான சில கடமைகளை சில கட்டளைகளை அல்லாஹ் நேரடியாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கட்டளைகளில் மிக பிரதானமான 5 கடமைகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். சிறிய வயதிலிருந்து தொழுகையின் இஸ்லாத்துடைய கடமைகள் 5 என்று பாடமாக்கி சொல்லியிருக்கிறோம். தொழுகை இஸ்லாத்துடைய ஒரு கடமை. ஜகாத், நோன்பு, ஹஜ் இவைகள் இஸ்லாத்தில் கட்டாயம் செய்யப்பட வேண்டுமான செய்ய முடியுமான கட்டளைகள். இவைகள் அல்லாஹ்வின் மூலம் எங்களுக்கு பரவாக்கப்பட்டவைகள். இவைகளை செய்தால் நன்மை கிடைக்கும், இவைகளை விட்டால் தண்டிக்கப்படுவோம். மா யுஸாபு அலா ஃஅலி வ யுஆக்கபு அலா தர்கி, பரவுகளை செய்யும் பொழுது அதற்கு கூலி கொடுக்கப்படும். யார் பருவங்களை விடுவார்களோ அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள். இது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமான விடயம். இதே போன்று சில பருவங்களை 50 கடமைகள் அல்லாத சில பருவங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அவைகளை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதிலே இன்றைய ஹுத்பாவில் மிக சுருக்கமான நேரத்தில் அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட பருவங்களை போன்ற மிக முக்கியமான பருவங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய அவன் உலகத்திலே வாழும் காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு நாடுகளுக்கு ஏறி இறங்கி குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு நாடு நாடாக போய் சம்பாதித்த அந்த பணம் இவனுடைய மரணத்தோடு அந்த பணத்திற்கும் மரணம் ஏற்படாது, இவனோடு அந்த சொத்துக்கள் முடியாது, இவன் மரணிப்பதோடு அவனுடைய சொத்துக்களும் அழிந்துவிடாது. அவனுடைய ஒரு ரூபாவுக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். அவைகளுக்கும் பங்குதாரிகள் வர வேண்டும் என்று சரியாக சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மரணித்த ஒருவருடைய சொத்து எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும், அனந்தர சொத்துக்கள் அது சரியாக்கில் எந்த அடிப்படையில் பாதிக்கப்படுகிறது, அனந்தர சொத்து என்றால் என்ன, அவைகள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும், ஒரு மனிதர் சம்பாதித்த பணம் அது நாணயமாகவோ நுகோதுகளாகவோ அல்லது சொத்துகளாகவோ காணி பூமிகளாகவோ அவன் விட்டுவிட்டு செல்லும் பொழுது அந்த சொத்துக்கள் எப்படி பங்கிடப்பட வேண்டும், அதிலே மோசடி செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு இதற்கு பாக பிரிவினை என்று சொல்லுவார்கள், வராசத் என்று சொல்லுவார்கள், அனந்தர சொத்து என்று சொல்லுவார்கள். இது சரியத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது, இதற்கு முன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில குறிப்புகளை இன்றைய ஹுத்பாவில் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல இமாம்களுடைய கருத்து குர்ஆனிலே அகீமுஸ்ஸலா என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழுகையுடைய நேரங்கள், அதனுடைய அளவுகள், அது எப்படி தொட வேண்டும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பெரிசாக சொல்லல, அதனுடைய சட்டத்தை சூச்சகமாக சொல்லியிருக்கிறான். ஜகாத்து கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறான். ஜகாத்து எவ்வாறு கொடுக்க வேண்டும், ஜகாத்திற்கு தகுதியானவர்கள் யார், அது எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற முழு விபரத்தையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் ரமலானுடைய பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும், ரமலானுடைய மாதத்திலே பிறையை கண்டால் நோன்பு பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த நோன்பு எப்படி பிடிக்கணும், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். ஹஜ்ஜி செய்யுமாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹஜ்ஜி எப்படி செய்யணும், மினாவில் எப்படி இருக்கணும், அரபாவில் எப்படி தரிக்கணும், ஜமராக்களுக்கு எப்படி கல்லறியணும் என்ற முறையை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். குர்ஆனுடைய அநேகமான சட்டங்கள் சூஷகமாக சொல்லப்பட்டிருக்கும், செய்யுமாறு அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய முழு விபரத்தையும் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள், சில சட்டங்களை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய சொத்துக்கள், அவனுடைய அனந்தர சொத்து, இதனுடைய விபரத்தை இமாம்கள் சொல்லுகிறார்கள். தொழுகை சொல்லப்படாத அளவுக்கு, ஹஜ்ஜி சொல்லப்படாத அளவுக்கு, ஜகாத்துடைய சட்டம் சொல்லப்படாத அளவுக்கு, ரமலானுடைய நோன்பு சொல்லப்படாத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக விரிவாக, மிக ஆழமாக, மிக துல்லியமாக அனந்தர சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு ஆணுக்கு முழு பங்கிலும் எத்தனை பங்கு கிடைக்கும், ஒரு பெண்ணுக்கு எத்தனை பங்கு கிடைக்கும், தாயாக இருப்பவளுக்கு எத்தனை பங்கு, மனைவிக்கு எத்தனை பங்கு, பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு எத்தனை, ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை, அல்லாஹ்வே குர்ஆனில் பங்கு விரிச்சிருக்கிறார். அவ்வளவு தெளிவாக அனந்த ரத்தத்துடைய சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வர முன்னால் அனந்தர சொத்துக்கள் மக்கள் எப்படி பிரித்துக் கொண்டார்கள், ரோமர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், கிரேக்கர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் தனக்கென்று சில யாப்புகளை அமைத்து அந்த அடிப்படையில் அனந்தர சொத்துக்களை பிரித்துக் கொண்டார்கள். யூதர்கள் அவர்களுடைய அனந்தர சொத்து முறை, அவர்கள் அதற்கு தனியாக ஒரு யாப்பு வைத்திருந்தார்கள். அவர்களே ஒருவர் மரணித்தால் அவருக்கு மனைவியும் இருந்து, குழந்தைகளும் இருந்து, அவருக்கு தாயும் இருந்து, ஆண் மக்களும் இருந்தால் அவர்களுடைய யாப்பின் சட்டம் அவர்களிலே இருக்கும் ஆண்களுக்கு மாத்திரம்தான் அனந்தர சொத்து கொடுக்க வேண்டும். ஆண்களிலும் யார் மூத்த நானாவாக இருக்கிறாரோ, மூத்த சகோதரராக இருக்கிறாரோ, அவருக்கு ஏனைய ஆண்களை விட இரண்டு பங்குகளை கொடுத்தார்கள். இப்படியான ஒரு யாப்பை யூதர்கள் கடைபிடித்தார்கள். ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஒரு முறையை கொண்டிருந்தார்கள். அவர்களே யாராவது மரணித்தால் அந்த குடும்பத்தில் யார் வீரம் உள்ளவரோ, யாருக்கு வீரம் இருக்கிறதோ அவர்களுக்கு அனந்தர சொத்தை கொடுப்பார்கள். சஹாபாக்கள் இந்த அனந்தரத்துடைய சரியான சட்டத்தை அல்லாஹ் இறக்க முன்னால் முஹாஜிர்கள் அவர்கள் வேறு விதத்தில் அந்த அனந்தரத்துகளை பங்கு பிரித்தார்கள். எப்படி ஹதியாக்கள் கொடுக்கப்படுகிறதோ, நண்பர் நண்பருக்கு எப்படி கிஃப்ட் கொடுப்பாரோ, ஹதியாக்களை கொடுப்பாரோ, சொந்தக்காரர்களுக்கு எப்படி சதகாக்களை கொடுப்பார்களோ, இப்படி அனந்தர சொத்துகளையும் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? அவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் இவர்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்க, அனந்தரக்காரர்கள் இருக்க, அந்த சொந்தக்காரர்களுக்கு போக வேண்டிய சொத்துக்களை நண்பர்களுக்கு கொடுப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தையும் இறக்கினான், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உபகாரங்களை செய்யுங்க, சதகாக்களை கொடுங்க, கிஃப்ட்களை கொடுங்க, அனந்தர சொத்து அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு போக வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்திலே தான் வருகிறார்கள். அனந்தர சொத்துடைய சட்டதிட்டங்களை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய முறை அல்ல, அது இஸ்லாத்துடைய முறை அல்ல. சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மல்லா யர்கபு ஃபர்தா வலா யஹ்மிலு கல்லா வலா யுகாதிலு அதுவா, எந்த குதிரையையும் ஏறி பிரயாணம் செய்யாத, எந்த ஆயுதத்தையும் சுமக்காத, எந்த எதிரிகளோடு யுத்தம் செய்யாத இவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அனந்தர சொத்துக்களை கொடுப்பது? ஏன் அவர்கள் நினைத்திருந்தார்கள், யுத்த களத்தில் யுத்தம் புரியக்கூடியவர்களுக்கு தான் அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும். யுத்தத்தில் ஆயுதங்களை ஏந்தி யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் அனந்தர சொத்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. யுத்தத்திலேயும் சம்பந்தப்படாத, எதிரிகளோடு மோதாத, வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அனந்தர சொத்துக்களை கொடுப்பதா என்று கேட்க அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். உங்களிலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மரணித்தால் அவர்கள் விட்டுட்டு போன சொத்துகளில் அனந்தர சொத்து கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது. ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. யூஸீக்குமுல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும் லிஸ்ஸகரி மித்ல் ஹஸ்ல் உன்ஸயைன், அனந்தர சொத்துக்களாக ஆண்களுக்கு இரண்டு பங்குகளும் பெண்களுக்கு ஒரு பங்கும் என்ற அடிப்படையில் சுருக்க வேண்டும். மனைவியாக இருந்தால் முழு சொத்திலும் எட்டாக பிரித்து அதில் ஒரு பகுதி மனைவிக்கு கொடுக்க வேண்டும். முழு சொத்திலும் ஆறாக பிரித்து ஆறில் ஒரு பகுதியை தாய்க்கு கொடுக்க வேண்டும். முழு சொத்திலும் அவருடைய முழு சொத்தில் விட்டுட்டு போன அந்த அனந்தர சொத்துகளில் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் முழு சொத்தையும் கணக்கு பார்த்து அதிலே மூன்றில் இரண்டை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவே பங்கு பிரித்து நீண்ட ஒரு ஆயத்தை குர்ஆனிலே இறக்கி வைத்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி, யாரும் யோசிக்காத ஒரு பகுதி. ஒரு வீட்டில் ஜனாசா விழுந்தால், ஒருவர் மரணித்தால் அவர்கள் யோசிக்கிறார்கள், பெற்றோருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்குண்டான வேலைகளுக்கு ஏற்பாடு செய்து ஒரு ஹதரத்தை அழைத்து வந்து ஒரு பயானை செய்து இன்னும் சில இடங்களில் சாப்பாடுகளை கொடுத்தால் எங்களுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது என்று யோசிக்கிறார்கள். அனந்தர சொத்து என்பது எவ்வளவு பாரதூரமாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வாப்ப மரணித்திருக்கிறார், திடீரென்று வாப்ப மௌத்தி, அவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய முழு சொத்தையும் அவருக்கு சரிசமமாக பங்கு வைக்கலாம். ஆணுக்கு பெண்ணுக்கு என்று சரிசமமாக பங்கு வைப்பதை அதற்கு தஸ்வியா என்று சொல்லப்படும். இஸ்லாம் அதனை வரவேற்றிருக்கிறது, அது ஒரு சுன்னத். ஆனால் இவர் மரணிக்க முன்னால் அவருக்கு நாணயமாக சொத்துகளாக வயலாக காணியாக என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அதனை இவர் பிரித்து கொடுக்க முன்னால் மரணித்து விட்டார் என்றால் வாப்பா உடைய சொத்து அனைத்தும் அனந்தர சொத்தாக மாறிவிடும். யாருக்கும் அதிலே கையளிக்க முடியாது. வாப்ப பாவித்த கட்டில், அவர் உறங்கின கட்டில், அவர் உட்கார்ந்த குடும்பம், அவர் பாவித்த ஒவ்வொரு பொருள், அவருடைய மருந்து சாமான், அவர் போட்டிருந்த மோதிரம், அவர் அணிந்திருந்த கடிகாரம், அவர் பாவித்த கண்ணாடி, அவருடைய ஆடை, அவருடைய அலுவாரியில் மடித்து வைக்கப்பட்ட புதிய சாரங்கள், புதிய சேட்டைகள், அவருடைய என்னென்ன சொத்துகள் இருக்கிறதோ அது அனைத்தும் வராசத்தாக மாறிவிடும். யாருக்கும் அதனை நினைத்தவாறு எடுக்க முடியாது. சஹாபாக்கள் இந்த சட்டம் இறங்க முன்னால் அவர்கள் இதிலே நினைத்ததுமாறு நடந்து கொண்டார்கள். அவர்கள் விரும்பியவர்களுக்கு விரும்பின சாமான்களை கொடுத்தார்கள். யூதர்கள் ஆண்களுக்கு மாத்திரம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த காலத்திலேயும் இந்த சட்டதிட்டங்களை சரியான முறையில் விளங்காதவர்கள், இந்த அறிவை பெறாதவர்கள் அவர்களுக்கு உள்ளாலேயே பங்கு போட்டு போறார்கள். தம்பிதான் வாப்பவ கடைசி வரைக்கும் பார்த்தார், அதனால தம்பிக்கு வீடு அல்லது தம்பிக்கு கடை. நானா வாப்பவ பார்க்கவே இல்லை, அதனால சொத்தில் அவருக்கு எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக கவலையான சரித்திரங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஜனாதா அடக்கம் செய்து கபரடியில் இருந்து யாரும் வீடு திரும்பல, மரணித்த உடன் தாய் இத்தாவுக்கு போய்விட்டால் மூன்று மகன்மார்களும் பாப்பாவுடைய ஜனாசாவை கொண்டு வந்து கபரிலே அடக்கம் செய்துவிட்டு அங்கே ஏதோ ஒரு முழு அங்கே ஒரு முழக்கம் ஏற்படுகிறது. குசு குசு என்று பேசிக் கொள்கிறார்கள். ஆட்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரர் சொன்னார், மையவாடியிலே வைத்து சொன்ன வார்த்தை சொன்னாரு, வாப்பட கபுருல நெருப்பாக எரியட்டும் என்றார். அடுத்தவர் சொன்னார், எங்களோட வாப்பா எங்களை நடுக்கடலில் விட்டுட்டு போறார், சொத்துகளை பிரித்து தரல. வாப்பாவுக்கு யாரும் துஆ செய்யல, பதுவா செய்கிறார்கள். ஏன்? சொத்துகளை சரியாக ஒப்படைக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய குடும்பங்களில் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தால் அங்கே பெரிய பிரச்சினை, சொத்து பிரச்சினை, பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய முறைகள் தெரியாது. ஷரியத் எங்களுக்கு இதிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும்? அதிலே யாராவது அநியாயம் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை? மதீனாவுல ஒரு சஹாபி இருந்தார், ரொம்ப பெரிய பணக்காரர் அவர்கள், பெரிய சொத்துள்ளவர். திடீரென்று அவர் உஹதுடைய யுத்தத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட உஹதுடைய போரில் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு சகிதாக்கப்படுறார். இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. சஹதிபுன் ரபியுடைய சகோதரர்கள் வந்து சஹதிபுன் ரபியுடைய முழு சொத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். சஹதிபுன் ரபியுடைய அவர்களுடைய மனைவி தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நபீதத்திலே வந்து, யார் ரசூலல்லாஹ், இந்த இரண்டு குழந்தைகளுடைய தந்தை சஹதிபுன் ரபியு உஹதிலே உங்களோடு யுத்தம் செய்து அவர் ஷஹீதாக்கப்பட்டார். இது அவருடைய இரண்டு மகள்மார்கள். ஆனால் இந்த பிள்ளையுடைய சாச்சா சஹதிபுன் ரபியுடைய தம்பி அவருடைய முழு சொத்தையும் எடுத்துக் கொண்டு போய்விட்டார். எனக்கோ இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றன, நான் என்ன செய்வது? நபியே, எனக்கு இதிலே தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பி சஹதிபுன் ரபியுடைய முழு சொத்தையும் மீட்டி எடுத்தார்கள். மீட்டி எடுத்து சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். சொன்னார்கள், நீங்கள் சஹதுடைய மனைவியாக இருக்கிறீர்கள், இந்த முழு சொத்தையும் எட்டாக பிரித்து அதில் ஒரு பங்கு உங்களுக்கு வர வேண்டும். சகுடைய ரெண்டு மகள்மார்கள் இருக்கிறார்கள், இரண்டு மகள்மாருக்கும் சகுடைய முழு சொத்திலும் அதை இரண்டாக பிரித்து மூன்றில் இரண்டு பகுதி, மூன்றாக பிரித்து அதில் மூன்றில் இரண்டு பகுதி பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். சமா பக்கிய அந்த சொத்துகளிலும் மிஞ்சினால் தான் சகுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சல்லல்லாஹு அங்கே சட்டத்தை நிறைவுபடுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாம் இந்த விடயத்தில் பராமுகமாக இருக்கிறோம். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பெற்றிருக்கக்கூடிய பல சுதந்திரங்களில் பல சுமார் இரண்டு நூற்றாண்டுகளாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய உரிமைதான் வாரிசு உரிமையுடைய அந்த சட்டமும், விவாகரத்து அந்த விவாகரத்துடைய சட்டமும் எங்களுடைய நாட்டில் அது முஸ்லீம்களுடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களுடைய நிறைய சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இதற்கு பிரதானமான காரணம் அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மரணிக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் சரியான முறையில் பங்கிடப்படல, பிரிக்கப்படல, அது அவருக்கு தேவை போன்று அவர் பாவித்துவிட்டு அடுத்தவர்களுக்கு விட்டு நிறைய சொத்துக்களை முஸ்லீம்கள் இழந்திருக்கிறார்கள். அதனாலதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கையாக சொன்னார்கள், தஅல்லமுல் ஃபராயிழ், அனந்தர சொத்து சம்பந்தமான பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வஅல்லிமுஹன்னா, மக்களுக்கு இந்த பாடத்தை படித்துக் கொடுங்கள் சொன்னார்கள். ஃபஇன்னஹு நிஸ்புல் இல்ம், மார்க்கத்துடைய ஷரீஅத்துடைய முழு இல்மையும் ரெண்டாக பிரித்தால் அரைவாசி இல்ம் அனந்தர சொத்துடைய பாடம் என்றார்கள். இது மறக்கடிக்கப்படும் என்றார்கள். முஸ்லீம்கள் இதனை மறந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய பாடத்தை கற்றுக் கொடுங்கள், கற்றுக் கொள்ளுங்கள், அது எங்களுடைய தீனுடைய இல்முல் என்றும் உள்ளது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் இதிலே சேர்த்து வச்சிருந்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோர்ஸுகளை படிச்சுட்டு சிலர் யோசிக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் தெரியா, சஹாபாக்கள் என்றும் தெரியாதவர்கள், ஒட்டகத்துடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு என்ன தெரிய போகுது, நாம் எப்படி கோர்ஸ் முடிச்சிருக்கிறோம், பட்டனை தட்டினால் முழு உலகமும் வந்து முன்னால் நிற்குது. சஹாபாக்களுக்கு இருந்த அறிவில் ஒரு புள்ளியும் எங்களுக்கு இல்லை. குறிப்பாக இந்த அறிவில் சஹாபாக்கள் கொடி கட்டி பிறந்தார்கள். ஜைத் இப்னு தாபித், ஹதரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அனந்தர சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய அந்த பாக பிரிவினையுடைய அறிவில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள், மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த பிரச்சனை வரும் பொழுது மாவிலிருந்து முடிய எடுத்து போடுறது மாதிரி முடிச்சாங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு ஜட், ஒரு காதி, காதி சுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஒரு ஜட், அவர் காதியாக இருக்கிறார். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்தில் அவர்களுடைய காதி கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வருகிறது. ஒரு பெண்மணி வந்தால், வந்து சொன்னால், காதி சுரைகளத்தில், நீதிபதி அவர்களே, என்னுடைய ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார், என்னுடைய ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார், அவர் அனந்தர சொத்தாக 600 தீனார்களை மாத்திரம் விட்டு வைத்து விட்டு போய்விட்டார். ஆனால் அனந்தர சொத்தை பிரிக்கும் பொழுது எல்லோரும் பிரித்தெடுத்துக் கொண்டார்கள். 600 தீனாரில் எனக்கு ஒரே ஒரு தீனார் தான் தந்தார்ந்தார், அநியாயம் செய்துவிட்டார், ஒரு தீனார் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த பெண்மணி சொல்ல, காவி சுரை விபரத்தை கேட்டு சொன்னார், உனக்கு ஒரே ஒரு தீனார் தான் கிடைக்க வேண்டும், 600 உனக்கு ஒன்றுதான் வர வேண்டும் என்று காவி சுரை சொல்ல, இந்த பெண்மணிக்கு அந்த தீர்ப்பிலே மன திருப்தி இல்ல, திருப்தி காணல. இவள் அந்த காலி கோட்டிலிருந்து ஹதரத் அலியிடத்திலே ஓடி வந்தாள். வந்து சொன்னால் இப்படி பிறக்கிறேன், காலி சுரேகரத்திலே போய் சொல்ல. அவர் சொன்னார், உனக்கு ஒரு தீனார் தான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றையும் விசாரிக்கல, கேட்டார் ரெண்டு கேள்விதான். மொத்த அனந்த லட்சத்தின் மொத்த கணக்கு எவ்வளவு? 600 தீனார். உனக்கு கிடைத்தது எவ்வளவு? ஒரே ஒரு தீனார். இது ரெண்டும் தான் சொல்லப்பட்டது. ஹலரத் அலி சொன்னார், காலி சுரை சொன்ன தீர்ப்பு சரி என்றார். திருப்பி அந்த பெண்ணிடத்திலே கேட்டா, உனக்கு ஒரு தாய் இருக்கிறாளா? ஓமுண்டா. மரணித்தவருக்கு மனைவி இருக்கிறாளா? ஓமுண்டா. மரணித்தவருக்கு 12 சகோதரர்கள் இருக்கிறார்களா? ஓண்டா. அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாளா? ஓ. அவளுக்கு சகோதரியாக நீ மட்டும்தானே இருக்கிறாள் என்று கேட்டால், அந்த பெண்ணுக்கு ஆச்சரியம், அதில் தாலி சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஒரு செகண்டில், ஒரு வினாடியில் அந்த அனந்த ரத்தத்தை பிரித்து காட்டினார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 600 தீனார்ல மனைவியாக இருப்பவளுக்கு மரணித்த அந்த நபரின் முழு சொத்தில் 8 ஒன்று போகும். 8 ஒன்று மனைவிக்கு, 8 ஒன்று என்றால் 3 பங்கு, 75 தீனார் போய்விடும். 2 பெண் குழந்தைகளுக்கும் 16 பங்கு என்ற அடிப்படையில் 400 தீனார்கள் போய்விடும். மனைவிக்கு 1/6 என்ற அடிப்படையில் அவருக்கு 100 தீனார் போய்விடும். 575 மிஞ்சிருப்பது 75 தீனார். குர்ஆன் சொல்லுது, ஒரு ஆணுக்கு 2 கொடுக்கணும், 25 அதை 12 பிரித்தால் 12 பேருக்கும் 2 அடிப்படையில் 24 போய்விடும். ஒரே ஒரு தீனார் மிச்சம், அது உனக்கு. அழகாக பங்கு பிரித்து காட்டினார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அதிலே நுட்பமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அனந்த சொத்துக்கள் அது ஒவ்வொன்றும் வராசத்தாக மாறிவிடும். பாப்பா பாவித்த மருந்தும் அனந்தர சொத்து. அது எல்லோருடைய பொருத்தத்தின் மூலம் வீசப்பட்டாலும், அது ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலும், அதனுடைய குக்கும் அது வராசத், அது அனந்தரக்கத்து என்ற கேட்டகரிக்கு அது வந்துடும். அதனாலதான் ஒரு ஜனாசா மரணித்தால் முதல் செய்ய வேண்டிய மிக பிரதானமான 5 விடயங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு ஜனாசாவுடைய கடமைகள் தான் தெரியும், குளிப்பாட்டுவதும், கபம் செய்வதும், தொழுவிப்பதும், அடக்கம் செய்வதும். ஒருவர் மரணித்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அவருடைய முழு சொத்துக்களும் கணக்கு பார்க்கப்பட வேண்டும். நான் என்னுடைய ஒரு ஆலோசனையாக, என்னுடைய ஒரு கருத்தாக இந்த விடயத்தை உங்களுக்கு நான் எட்டி வைக்கிறேன். உங்களுடைய ஊரில் யாராவது மரணித்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, மரணித்த ஒருவர் அப்துல்லாஹ் என்றவர் நேற்று இரவு மரணித்திருக்கிறார், கபர் வெற்ற வேலை நடக்கும், கபனுடைய வேலை நடக்கும், குடும்பத்தினர்கள் செய்ய வேண்டிய வேலை, அவருடைய முழு சொத்துகளையும் கணக்கு பார்க்க வேண்டும். நாணயமாக என்னென்ன வங்கியில எவ்வளவு வைத்திருக்கிறார், வீட்டில் எவ்வளவு செல் இருக்குது, சொத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றன, இவருடைய முழு சொத்துக்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், 1 கோடி சொத்து இருக்கு அவருக்கு. பாப்பாவுடைய டயரியை திரட்டணும், அவருடைய நண்பர்களை சந்திக்கணும். அவருடைய முழு சொத்தும் 1 கோடி என்றால், முதலாவது வாப்பட சொத்திலிருந்து செய்ய வேண்டிய முதல் வேலை வாப்பட ஜனாசாவை குளிப்பாட்டி கபன் செய்து, அது வேறொரு ஊர்ல இருந்தால் அதில் அந்த ஊரிலிருந்து சுர்நாகருக்கு கொண்டு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட், அதுக்குள்ள முழு செலவு அடக்கம் செய்யும் வரைக்கும் உள்ள முழு செலவுகளையும் வாப்படக்கத்திலிருந்து எடுக்கப்படும். உதாரணமாக 1 கோடியில 500,000 செலவு போகுது அடக்கம் செய்யறதுக்கு, 500,000 ஒதுக்கிறாங்க. ரெண்டாவது பார்க்கணும், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றக்கூடிய கடன் வாப்பக்கு இருக்குதான். அப்படின்னா பாப்ப ஹஜ்ஜி செய்யல, ஹஜ்ஜிக்கு நியத்தி வச்சிருக்கிறார், ஆனால் ஹஜ்ஜிக்கு போக கிடைக்கல. பாப்ப ஒரு நேர்ச்சி வச்சிருக்கிறார், நேர்ச்சை வந்து பரவு நிறைவேற்றவே வேண்டும், ஆனால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முன்னால் பாப்ப வஃபாத்தாக இருக்கிறார். அல்லது சென்ற ரமலானில் பாப்ப நோன்பு குடிக்காமல் இருந்ததற்காக, நோயில் இருந்ததற்காக கப்பாராவாகவோ ஏதோ ஒன்று குடுக்க இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றக்கூடிய கடன்கள் இருந்தால் அந்த பணத்தை ஒதுக்க வேண்டும். உதாரணமாக அதற்கும் 500,000 வைப்போம், 1 கோடியில 10,000,000 ஒதுக்கினார்கள், இன்னும் முடியல. மூன்றாவது அதிகாரிகளோடு உள்ள கடன், யார் யாருக்கு வாப்ப கடன் பட்டிருக்கிறார், உம்மாட்ட கேட்கணும், வாப்பட சகோதரர்கள்ட்ட கேட்கணும், நண்பர்கள்ட்ட கேட்கணும், வாப்பாவுடைய டைரியை புரட்டி பார்க்கணும், எழுதி வச்சிருக்கிறாரா. கொடுக்க வேண்டிய கடன் அதிலிருந்து ஓரமாக்கப்படணும். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு தவறி சொல்லிக் கொண்டு போறேன், அதுவும் 5,000,000 வைப்போம், 15,000,000. வாப்பட வாழ்க்கையில ஒரு மஸ்ஜிதுக்கோ மதரசாவுக்கோ அவர் வசிய செய்திருக்கிறார், நான் இவ்வளவு கொடுப்பேன் என்று அங்கே எழுதி வச்சிருக்கிறார், அல்லது நண்பர்கிட்ட சொல்லிருக்கிறார், நான் மௌத்துக்கு முன்னால் அவளுக்கு தருவேன், மௌத்தானால் இவ்வளவு வசியத், அல்லது வகுப் பண்ணிருக்கிறார், பாப்பாவுடைய வகுப் பாப்பா செய்த வசியத்துகள் சேரப்பட வேண்டும். அவைகள்ல நான் மஸ்ஜிதுக்கு 1,20,000,000 தாரன்னு சொல்லியிருக்கிறார், அல்லது இந்த வேலையை செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார், வசியத்துகளையும் வகுப்புகளையும் புரட்டி பார்க்க வேண்டும். உதாரணமாக அதுவும் 5,000,000 வைப்போம், 20,000,000. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளுக்கு பின்னாலதான் இப்ப 1 கோடியில 20,000,000 ஒதுக்கினா அடுத்த 80,000,000 தான் வாப்பட அனந்தரத்துக்காக பிரிக்கப்படும். அடக்கம் செய்யப்பட முன்னால் இவைகள் அனைத்தும் பிரிக்கப்பட வேண்டும். வாப்பட அனந்தரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, கடன்காரன் வந்து முன்னால் நிற்கிறார், எல்லாரும் பேச்சுக்கு மன்னிப்பாங்க. ஒரு ஜனாசால நடந்துச்சு, இதை யாரும் லேசாக இருக்கக்கூடாது. ஜனாசா வந்தால் இந்த ஜனாசாவுடைய கடன்களை அவர்களுடைய குடும்பங்கள் பொறுப்பேற்பார்கள், அவர்களோடு பிரித்து தீர்மானம் செய்து கொள்ளுங்கன்னு. இப்படி ஒரு ஜனாசால நடக்கும் பொழுது ஒரு ஆள் எழுந்து சொன்னார், நாணப்பட்ட கடனுக்கு நாங்க பொறுப்பா கேட்டார். அவருக்கு 5 கோடி கடன். இப்ப 7 மாசத்துக்கு முன்னால நடந்த சம்பவம், லேசா சொன்னாரு, ஜனாசாவுக்கு யாராவது கொடுக்க வேண்டியிருந்தால், ஜனாசா அவருக்கு கொடுக்க வேண்டியிருந்தால் அவர்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், பேசி தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்றார். உடனே நான் எழுப்பி சொன்னாரு, தம்பிக்கு 5 கோடி கடன் இருக்குது, அவருடைய வாழ்க்கைக்கும் அவருப்பட்ட கடனுக்கும் நாங்க பொறுப்பா, நாங்க பொறுப்பெடுக்க மாட்டோம் என்றார். பெரியார்களே, சகோதரர்களே, இது ஒரு சின்ன காரியம் அல்ல. சரியான முறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சொத்துக்களை பிரிக்கணும், அல்லது வாப்ப மாறுக்கு அறிவை பெற்றிருந்தால் அவருடைய மௌத்துக்கு பின்னால் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும். ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி முடிவுக்கு வாரேன். அந்த காலத்தில் இருந்த பெண்களும் எவ்வளவு இஹ்லாஸாக நடந்து கொண்டார்கள். ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் அனந்தர சொத்துக்கள் ஹராமான முறையில் எனக்கு கலக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவு அவர்கள் அழகாக நடந்து கொண்டார்கள் என்றால், ஹாபிஸ் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபிக்ஹுத் தக்வா என்ற கிதாபில் ஒரு அழகான சரித்திரத்தை எழுதுகிறார். ஒரு சகோதரர், ஒரு நபர் இருந்தார், அவர் பிடவை வியாபாரி. இவர் பிடவைகளை விற்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு திருமணம் செய்து அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். இப்படி காலம் போய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மூத்த மனைவியின் அடிமை இவர் புகருக்கு முன்னால் உள்ள நேரத்தை அந்த மனைவிக்கு கொடுத்திருந்தால், புகருக்கு பின்னால் இவர் வீட்டுக்கு வருவது தாமதமாகுது. இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. அடிமையை விட்டு பார்த்தாரு, இந்த நபர் புகருக்கு பின்னால் எங்க போறாரு கவனிச்சுட்டு வாங்க. இவர் கவனிச்சா இவர் இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார். புகருக்கு பின்னால் உள்ள நேரத்தை இரண்டாவது மனைவிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிமை இந்த பெண்ணிடத்தில் ரகசியமாக சொல்ல, அவர் சொன்னால் யாரிடத்திலையும் சொல்லாது என்று அதை ரகசியமாக வச்சிட்டார். கொஞ்ச காலம் போகல, பிடவை வியாபாரியாக இருந்தவர் மரணித்து போய்விட்டார், மரணித்துட்டார். இப்ப மூத்த மனைவி என்ன செய்தார் என்றால், அவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்தால் 1000 தீனார் தான் அவருடைய முழு சொத்து. இந்த 1000 தீனார்ல 200 தீனாரை மகளுக்கு கொடுத்து, அடுத்த 800 தீனாரை இரண்டாக பிரித்து, 400ஐ இவர் வைத்துக் கொண்டு இரண்டாவது மனைவியுடைய வீட்டுக்கு ஒரு பையில் 400 தீனாரையும் போட்டு ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்பினார். இந்த அடிமைப்பு அந்த கடிதத்தை கொடுக்க இரண்டாவது மனைவி கடிதத்தை வாசித்தால் அதில் இருக்குது, இன்ன ஜௌஜதி இன்ன ஜௌஜி வ ஜௌஜக், நிச்சயமாக என்னுடைய கணவன் உன்னுடைய கணவனாகிய இவர் மரணித்து விட்டார். அவனுடைய முழு சொத்தும் 1000 இருந்தது, அதிலே 400 எனக்கு எடுத்து அடுத்த 400ஐ நான் உனக்கு அனந்தர சொத்தாக அனுப்பியிருக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் இருக்கிறது. அந்த மனைவி கடிதத்தை பார்த்து கடிதத்தில் அடுத்த புறம் எழுதினால், என்னுடைய உன்னுடைய கணவனான இவர் சில மாதங்களுக்கு முன்னால் என்னை தலாக் சொல்லிவிட்டார், முத்தலாக் தந்துவிட்டார். இந்த 400 திருகமும் தீனாரும் எனக்கு சொந்தமானதல்ல, இதனை நீ மீட்டு எடுத்துக்கொள் என்று அவர் திருப்பி அனுப்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி இஹ்லாஸாக நடந்து கொண்டார்கள் பெண்கள். ஏன் தலாக் சொல்லப்பட்டவன் பெண் அவள் மனைவி அல்ல, மனைவிக்கு வர வேண்டிய ஹக்கு வரமாட்டாதே, அவளுக்கு அந்த 400ஐ எடுத்திருக்க முடியும், திருப்பி கொடுத்தால் குர்ஆன் சொல்லுது 3 விதமான பாவத்துக்கு குர்ஆன் சொல்லுது நிரந்தர நரகம். ஹனஃபி மதுஹபை சேர்ந்த மிக முக்கியமான இமாம் இந்த ஆயத்துக்கு கீழாக எழுதுகிறார். அல்லாஹு தஆலா அனந்தர சொத்துடைய சட்டங்களை சொல்லிக் கொண்டு வந்து, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் போட்ட எல்லை, வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யார் அல்லாஹ் போட்ட இந்த சட்டத்துக்கு மாற்றமாக அனந்தர சொத்திலே மோசடி செய்வார்களோ, காலிதன், அவர் நிரந்தர நரகவாதி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவே குர்ஆன்ல 3 விதமான பாவங்களுக்கு நிரந்தர நரகம், காபிலுக்கு எப்படி அவனுக்கு நரகம் எப்பொழுதும் நரகமோ நிரந்தரமோ, அனந்தர சொத்தில் மோசடி செஞ்சவருக்கும் நிரந்தர நரகம். சொத்துக்களை எடுத்தவர்கள் அதனை திருப்பி கொடுங்கள், முறையாக பிரிக்காதவர்கள் முறைப்படி பிரியுங்கள், ஆலிங்களை சந்தியுங்கள். ஒவ்வொரு ஜனாதா நடந்த அடக்கம் செய்யப்பட முன்னால் இவைகள் சரியான முறையில் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இதிலே அநியாயங்கள் நடக்கக்கூடாது. நடந்தால் குர்ஆன் சொல்வது நிரந்தரமாக நரகத்தில் இருக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. இதிலே அல்லாஹுவை பயந்து நாங்கள் நடந்து கொள்வோம். இது ஒரு விரிவான பாடம். யார் யாருக்கு எந்த எங்களுடைய குடும்பத்தின் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்தின் அனந்தர சொத்து எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்பதை உலமாக்களை கண்டு அணுகி அவர்களிடத்தில் இந்த பிரிவை கேட்டுக் கொள்ளுங்கள். எப்படி வர வேண்டும், எனக்கு எப்படி சொத்து வர வேண்டும் என்பதை எழுதி வையுங்கள். பெற்றோர்களோடு கலந்து ஆலோசனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் நீதமாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய மேலான ரஹ்மத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை நீ எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்தருவாயாக. திடீர் மோசை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான கேவலமான குணமாக்க முடியாத நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் இதே கரிமாவோட வாழ்ந்து இதே கரிமாவோட எங்களுக்கு மரணிக்க செய்வாயாக. ஜன்னத்துல் பிர்தௌஸை ஒதுங்கும் தலமாக ஆக்கி தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.